அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஜூலை மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்குபவர் முரளிதரன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை. தொடரும் செய்தியரங்கில், இலங்கையில் 13வது சட்ட திருத்தத்திற்கு உட்பட்டு அதிகார பகிர்வு அளிக்கப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டிருப்பது குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன கருதுகிறது என்பது குறித்து ஒரு செய்தி.
13வது திருத்த சட்டத்துக்குள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு எதுவும் இல்லை. 13வது திருத்தத்துக்குள் பிரச்சனையை தீர்ப்பு என்று சொல்லுவதெல்லாம் அதோடு மக்களை ஏமாற்றக்கூடிய.
இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தூக்கு தண்டனை ரத்து குறித்தும், மும்பை குண்டுவெடிப்பு குற்றவாளி யாக்குப் மேமனின் மேல்முறையீட்டு மனு குறித்தும் இந்திய உச்சநீதிமன்றம் கூறியிருப்பது பற்றிய தகவல்கள். இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் மறைந்த அப்துல் கலாமின் உடலுக்கு அவரது சொந்த ஊரான ராமேஸ்வரத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருவது குறித்த செய்திகள்.
மக்கள் வந்து எல்லா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்திருக்காங்க. அரேஞ்ச்மெண்ட் வந்து ஒன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம். அதாவது இவங்க கிரவுட் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப சுமாரா தான் பண்ணிருக்காங்க.
தாலிபான்களின் தலைவரான முகமது முல்லா உமர் மரணமடைந்திருப்பதை ஆப்கானிஸ்தான் அரசின் புலனாய்வுத்துறை உறுதிப்படுத்தியிருப்பது உள்ளிட்ட செய்திகளும் இடம்பெறுகின்றன.
செய்திகள் வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன் மற்றும் நந்தினி குருசங்கரன்.
தாலிபான்களின் தலைவர் முல்லா ஓமார் இறந்துவிட்டார் என்று ஆப்கானிஸ்தான் உளவுத்துறையினர் எமது பிபிசிக்கு தெரிவித்திருக்கிறார்கள். உடல் சுகயீனம் காரணமாக 2 வருடங்களுக்கு முன்னரே பாகிஸ்தான் மருத்துவமனையில் முல்லா ஓமார் உயிரிழந்தார் என்று ஆப்கான் ஒற்றாடல்துறை அதிகாரி ஒருவர் அறிவித்திருக்கிறார். முல்லா ஓமாரின் இடத்திற்கு யாரை தெரிவு செய்வது என்பது பற்றி நீண்டகாலமாகவே பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாகவும் அந்த அதிகாரி எமது பிபிசியிடம் மேலும் குறிப்பிட்டார். ஆப்கான் அரசாங்கத்திற்கும் தாலிபான்களுக்கும் இடையில் சமரச பேச்சுகள் இன்னும் சில தினங்களில் ஆரம்பிக்கப்படவிருக்கும் தற்போதைய முக்கியமான காலகட்டத்தில் முல்லா உமரின் மரணம் பற்றிய வதந்திகள் கசியத் தொடங்கியிருக்கின்றன.
லக்ஷரி ஜாங்வி என்னும் சுன்னி ஆயுதக்குழுவின் தலைவரை தாம் சுட்டுக் கொன்றதாக பாகிஸ்தான் போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த வாரம் கைது செய்யப்பட்ட மாலிக் இஷாக் என்னும் அந்த ஆயுதக்குழுவின் தலைவரை பஞ்சாப் மாகாணத்தில் சிறை வாகன தொடரணி ஒன்றில் கொண்டு சென்றபோது அவரை விடுவிக்கும் நோக்கில் ஆயுதம் தாங்கிய குழுவினர் அதன் மீது துப்பாக்கி தாக்குதல் நடத்தியதாக போலீசார் கூறுகின்றனர். அந்த துப்பாக்கி மோதலில் இஷாக்கும் அவரது இரு மகன்களும் மேலும் 11 பேரும் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் கூறுகிறார்கள். இந்த லக்ஷரி ஜாங்வி அமைப்பு பெரும்பாலும் ஷியாக்கள் உட்பட நூற்றுக்கணக்கானவர்களின் மரணத்துக்கு காரணமாக குற்றம் சாட்டப்படுகின்றது.
பிரிட்டிஷ் பிரெஞ்சு நிலப்பகுதிகளை கடல் அடியில் இணைக்கும் ஆங்கில கால்வாயுடான சுரங்கப்பாதை சேனல் டனல் கூடாக சட்டவிரோதமாக பிரிட்டனுக்குள் நுழையும் நூற்றுக்கணக்கான சட்டவிரோத குடியேற்றக்காரர்கள் தொடர்பாக பிரெஞ்சு அரசாங்கம் மேலதிக பிரெஞ்சு துருப்புகளை கலை துறைமுகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறது. பிரெஞ்சு ஊழியர்கள் மேலதிகமாக 125 பேர் அனுப்பப்படுகிறார்கள் என்று பிரெஞ்சு உள்துறை அமைச்சர் பெர்னார்ட் கசினோவா கூறியிருக்கிறார். ஆனாலும் பாதுகாப்பை பலப்படுத்தும் விஷயத்தில் யூரோ டனல் அமைப்பும் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அமைச்சர் கசினோவா கேட்டிருக்கிறார். சட்டவிரோத குடியேற்றக்காரர்களின் பிரச்சனை மிகப்பெரியது, இதனை தாமே முழுமையாக பொறுப்பேற்க முடியும் என்று எதிர்பார்க்கக்கூடாது என்று யூரோ டனல் அமைப்பு அறிவித்திருக்கிறது. இந்த கருத்தை பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆதரித்திருக்கிறது. கலை துறைமுகத்தில் பாதுகாப்பை பலப்படுத்தும் பணியில் உதவியாக மேலும் $10 மில்லியன் பிரிட்டிஷ் அரசாங்கம் வழங்குவதாக உறுதி வழங்கியிருக்கிறது.
சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பான அம்னஸ்டி இஸ்ரேல் மீது சுமத்தியுள்ள போர் குற்றச்சாட்டுகளை ஒட்டுமொத்தமாக நிராகரிப்பதாக இஸ்ரேல் கூறுகிறது.
Creativity is a bit of an understatement in order to describe the kind of methods which were used.
கடந்த ஆண்டு காசாவில் நடைபெற்ற மோதலின் போது இஸ்ரேலி அதிகாரி ஒருவர் காசாவிடம் பிடிபட்டதற்கு பதில் தாக்குதல் நடத்திய போது போர்க்குற்றத்தில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக சர்வதேச மனித உரிமைகள் குழுவான அம்னஸ்டி தெரிவித்துள்ளது. ஆனால் அம்னஸ்டியின் இந்த அறிக்கை ஒருதலைபட்சமானது என்று இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. முன்னதாக சர்வதேச சட்டத்திட்டங்களுக்கு ஏற்றவாறு இஸ்ரேல் நடந்து கொண்டதாக இஸ்ரேலின் அரசு செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார்.
ஜிம்பாப்வேயின் பெருமைமிகுந்த சிங்கமாக கருதப்பட்ட சிசில் கொல்லப்பட்டமை தொடர்பாக இருவர் இன்று நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார்கள். அமெரிக்கா சுற்றுலா பயணி ஒருவரால் அந்த சிங்கம் கொல்லப்பட்டது தொடர்பில் சட்டவிரோத வேட்டையாடல் குற்றத்திற்காக குற்றம் சாட்டப்பட்டுள்ள அந்த இருவரும் நீதிமன்றம் கொண்டுவரப்பட்டார்கள். சிசில் என்று அழைக்கப்பட்ட அந்த சிங்கம் ஹவாங்கே தேசிய வனவிலங்கு சரணாலயத்திற்கு வெளியே பல் மருத்துவரும் வேட்டு பிரியருமான வால்டர் பாமா என்பவரால் சுட்டுக் கொல்லப்பட்டது. அவரும் வழக்கை எதிர்கொள்ள நேரலாம். இதனிடையே கடந்த 2006ஆம் ஆண்டு விஸ்கான்சன் என்ற மாகாணத்தில் கரடியொன்றை கொன்றார் என்று தேசிய குற்ற ஆவணங்களில் அவர் பெயர் உள்ளதென்று அமெரிக்க நீதிமன்ற ஆவணங்கள் காட்டுகின்றன.
வடக்கு ஈராக் மற்றும் தென்கிழக்கு துருக்கியில் அமைந்துள்ள PKK குர்து பிரிவினைவாத குழுக்களின் தளங்கள் மீது இதுவரை இல்லாத அளவில் மிக பலமான தாக்குதல்களை தமது போர் விமானங்கள் நடத்தியுள்ளதாக துருக்கி அரசு கூறுகிறது. முன்னதாக துருக்கியின் மீது PKK அமைப்பு நடத்தியுள்ள தாக்குதல்கள் அமைதிக்கான முயற்சிகளை சாத்தியம் அற்றதாக ஆக்கியிருக்கிறது என துருக்கி அரசு கூறியுள்ளது.
அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் BBCயின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
தொடரும் இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் அரசியல் யாப்பில் செய்யப்பட்ட 13வது சட்ட திருத்தத்திற்கு உட்பட்டு அதிகார பகிர்வு அளிக்கப்படுவதற்கான முயற்சிகள் செய்யப்படும் என நேற்று வெளியிடப்பட்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இதுகுறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன கருதுகிறது என்பதை தொகுத்து வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் பொது தேர்தலையொட்டி ஐக்கிய மக்கள் விடுதலை முன்னணி வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு 13வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்திற்கு உட்பட்ட வகையிலேயே அரசியல் தீர்வு காணப்படும் என்று திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே ஐக்கிய மக்கள் விடுதலை முன்னணி கடந்த ஆட்சிக் காலத்தில் பதவியில் இருந்தபோது 13க்கு அப்பால் சென்று அரசியல் தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தது. இது தொடர்பில் இந்தியாவுக்கும் கூட அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்கள் உறுதியளித்திருந்தார். ஆனால் அவருடைய ஆட்சிக் காலத்தில் அந்த உறுதிமொழி நிறைவேற்றப்படவில்லை. இப்பொழுது அந்த முன்னணி தனது தேர்தல் அறிக்கையில் அரசியல் தீர்வுக்கு 13வது திருத்தத்திற்கு அப்பால் செல்ல முடியாது என தெரிவித்திருக்கின்றது. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனது தேர்தல் அறிக்கையில் தமிழரின் தாயக பிரதேசமாகிய வடக்கும் கிழக்கும் இணைந்த அதிகார பகிர்வுடன் இறையாண்மையும் பகிர்ந்தளிக்கப்படுகின்ற ஒரு அரசியல் தீர்வையே நாடி நிற்பதாக கூறியிருக்கின்றது. இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் விடுதலை முன்னணியின் தேர்தல் அறிக்கை குறித்து என்ன சொல்கின்றீர்கள் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களிடம் கேட்டேன்.
13வது திருத்த சட்டத்துக்குள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு எதுவும் இல்லை. 13வது திருத்த சட்டம் என்பது அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. 13வது திருத்தத்துக்குள் பிரச்சனையை தீர்ப்பு என்று சொல்லுவது எல்லாம் அது ஒரு மக்களை ஏமாற்றக்கூடிய, உலகத்தை ஏமாற்றக்கூடிய ஒரு செயற்பாடு. ஆட்சி மாற்றம் கருதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு அளித்திருக்கின்றோம். இப்பொழுது மைத்ரிபால சிறிசேனாவுக்கும் மஹிந்த ராஜபக்சேவுக்கும் இடையில் முரண்பாடுகள் நிறைய தோன்றி இருக்கிறது என்பதும் உலகம் அறிந்த செய்தி. இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் மஹிந்த ராஜபக்சேவினுடைய தரப்பினால் தான் இது இயற்றப்பட்டிருக்கிறது என்பதும் நாங்கள் அறிந்த செய்தி. ஆகவே இதற்கு மைத்ரிபால சிறிசேனாவுடைய முழு ஒப்புதல் இருக்குதா இல்லையா என்பது எதுவும் எங்களுக்கு தெரியாது. அது எப்படி இருந்தாலும் கூட UPFA-னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாது என்பதை மாத்திரம் நான் இப்பொழுது உங்களுக்கு கூறி வைக்க முடியும்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து மைத்ரிபால சிறிசேனா மற்றும் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சேர்ந்த அணியினுடைய அரசாங்க தரப்புக்கு நிபந்தனையற்ற ஒரு ஆதரவை வழங்கித்தான் அதனோடு அரசியல் உறவு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பொது தேர்தலில் மைத்ரிபால சிறிசேனா அவர்களின் ஒப்புதலோடு தான் இந்த தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு இருக்கும் பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு மைத்ரிபால சிறிசேனா மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு என்ன ஆகும்?
இது மைத்ரிபால சிறிசேனாவினுடைய ஒப்புதலுடன் இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வந்திருக்கிறதாக இருந்தால் தொடர்ச்சியாக நாங்கள் மைத்ரிபால சிறிசேனாவுடன் எந்த விதமான வேலையையும் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படும். ஆகவே இது நான் அறிகின்ற வரையில் இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் மஹிந்த ராஜபக்சேவினுடைய தரப்பினரால் எழுதப்பட்டது அல்ல ஏற்றப்பட்டது. இதற்கு அவர்கள் ஒப்புதல் கொடுத்திருக்கிறாரா கொடுக்கவில்லையா என்பது எங்களுக்கு தெரியாது. இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிற்பாடு இவர்களுடைய நிலவரங்கள் எப்படி இருக்கிறதோ அதன் பிரகாரம் தான் நாங்கள் செயற்பட முடியும்
என்றார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடும் ஐக்கிய மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் நிலைப்பாடும் முரண்பட்டிருக்கின்ற நிலைமை குறித்து என்ன கருதுகின்றீர்கள் என்று தினக்குரல் பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் தனபால சிங்கம் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
தமிழ் மக்கள் 13வது திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது உரம் இருக்க 13வது திருத்தத்திற்குள் தீர்வு காணப்படும் என்று சொல்கின்ற மஹிந்த ராஜபக்சே தலைமையிலான அந்த தேர்தல் பிரசாரங்களை முன்னெடுத்திருப்பவர்கள் அதில் உள்ள போதாமைகள் என்னவாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் வழங்கப்படுமா என்பதை பற்றி தெளிவுபடுத்தாத வரை அதை பற்றி பெரிதாக தமிழ் மக்கள் கவனத்தை செலுத்துவார்கள் என்று நம்புவதற்கு இல்லை
என்றார் தனபாலசிங்கம் அவர்கள்.
செய்திக்குறிப்பை அளித்தவர் மாணிக்க வாசகம். தென்னிந்திய கடற்பரப்பின் ஊடாக மேற்கொள்ளப்படும் போதைப்பொருள் கடத்தலை கண்காணிக்கும் மத்திய நிலையம் ஒன்று இலங்கையில் நிறுவப்பட உள்ளதாக அந்நாட்டின் தேசிய அபாயகர மருந்துகள் கட்டுப்பாட்டு சபையின் தலைவர் டாக்டர் நிலங்க சமரசிங்க பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த செய்தி தொகுப்பை அளிக்கிறார் சார்லஸ் பீட்டர்.
தென்னிந்திய கடற்பரப்பினூடாக மேற்கொள்ளப்படும் போதைப்பொருள் கடத்தலை கண்காணிக்கும் மத்திய நிலையம் ஒன்று இலங்கையில் நிறுவப்படவுள்ளதாக தேசிய அபாயகர அவதூறங்கள் கட்டுப்பாட்டு சபையின் தலைவர் டாக்டர் நிலங்க சமரசிங்க பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். தெற்காசியாவில் இந்தியா இலங்கைக்கு இடையிலான போதைப்பொருள் பரிமாற்றம் பெரும்பாலும் தென்னிந்திய கடற்பரப்பினூடாக மேற்கொள்ளப்படுகிறது என தெரிவித்த அவர், இதை தடுப்பதற்காகவே பிராந்திய தகவல் நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார்.
போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கை தொடர்பில் இந்தியாவினால் எமக்கு வழங்கப்பட்டு வரும் ஒத்துழைப்பு மிகவும் விசேடமானது. இந்தியாவிலிருந்து போதைப்பொருளை மீனவ படகுகள் மூலம்தான் இலங்கைக்குள் கொண்டு வருகின்றனர். இதை தடுப்பதற்காக தென்னிந்தியாவில் விசேஷமான பிரிவு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ள போதிலும் இது மிகவும் சிறிய பிரிவாக இருக்கிறது. இதனால் இலங்கையில் உள்ள கடலோர காவல் படையினருடன் இணைந்து போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறோம்
என்று கூறிய அவர், இந்திய கடற்பரப்பினூடாக முன்னெடுக்கப்படும் போதைப்பொருள் கடத்தலை தடுக்கும் நோக்குடன் இந்தியா, பாகிஸ்தான், நேபாளம், பர்மா, மாலைதீவு மற்றும் இலங்கைக்கு இடையிலான பிராந்திய ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்தப் போவதாகவும் தெரிவித்தார்.
இந்தியாவின் உதவியுடன் ஆசிய தகவல் பரிமாற்ற சபை ஒன்றை இலங்கையில் நிறுவ நடவடிக்கை எடுத்துள்ளோம். இதன் மூலம் போதைப்பொருள் கடத்தல், பரிமாற்றம் போன்றவை தொடர்பாக உடனடி தகவல்களை பகிர்ந்து கொள்ள முடியும். இந்த சபை இந்த வருட இறுதிக்குள் நிறுவக்கூடியதாக இருக்கும். இதன் மூலம் இலங்கைக்குள் போதைப்பொருள் கொண்டு வருவதை பெரிய அளவில் கட்டுப்படுத்த முடியும்
என்று கூறிய அவர், இம்மாதிரியான போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையின் போது தாம் எதிர்கொள்ளும் சவால்கள் பற்றியும் தெரிவித்தார்.
ජනත මත්ද්‍රව්‍ය ව්‍යාපාරම් කරුවන් ඔවුන් සම්බන්ධතා පවත්වන දේශපාලකයෝ ඔවුන් මැතිවරණය පරාජය පත්වනට පස්සේ අතාරිනවා.
இலங்கையில் உள்ள போதைப்பொருள் வர்த்தகர்கள் ஆட்சியில் உள்ள அரசியல்வாதிகளுடன் நெருங்கிய தொடர்பை பேணுகின்றனர். அவர்கள் தோல்வியடையும் பட்சத்தில் புதிய அரசியல்வாதிகளுடன் நட்பை ஏற்படுத்தி தங்களது வியாபாரத்தை முன்னெடுக்கின்றனர். இந்த நிலை மாறினால்தான் போதைப்பொருள் வர்த்தகத்தை முழுமையாக தடுக்க முடியும். அதன் அடிப்படையில் இனிவரும் காலங்களில் ஆட்சி பீடம் ஏறும் அரசியல்வாதிகள் தங்களது சுய லாபத்தை பொருட்படுத்தாமல் நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு போதைப்பொருள் வர்த்தகர்களுடன் சேர்ந்து செயல்படுவதையும் அவர்களுக்காக குரல் கொடுப்பதையும் நிறுத்த வேண்டும்
என்று கூறிய அவர், போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியதன் காரணமாக அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள வேண்டி ஏற்பட்டதாகவும் தெரிவித்தார்.
எனக்கும் எனது குடும்பத்தாருக்கும் போதைப்பொருள் குற்றத்தில் ஈடுபடுபவர்கள் என்று சந்தேகிக்கப்படுபவர்களிடமிருந்து அச்சுறுத்தல் இருந்தது. எனது வீட்டுக்கருகில் சந்தேகத்திற்குரியவர்கள் பலர் அண்மைக்காலமாக நோட்டமிட்டுக் கொண்டிருந்தனர். நான் செல்லும் இடங்களிலும் சந்தேகத்திற்குரியவர்களின் நடமாட்டம் காணப்பட்டது. இது தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து பிரதமரின் பாதுகாப்பு பிரிவிலிருந்து எனக்கு விசேஷ பாதுகாப்பு வழங்கியுள்ளனர்
என்று கூறிய டாக்டர் நிலாந்த சமரசிங்க, ஐக்கிய நாடுகள் சபையின் குற்றவியல் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் தலைவர் இந்த பொது தேர்தலின் பின்னர் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார் எனவும், இலங்கையில் அமைக்கப்பட உள்ள பிராந்தியங்களுக்கு இடையிலான தகவல் பரிமாற்ற நிலையம் பற்றி அவர் கவனம் செலுத்துவார் என்றும் கூறினார்.
செய்திக்குறிப்பை அளித்தவர் சார்லஸ் பீட்டர். இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி நடக்கவிருக்கும் சூழலில் தேர்தல் விதிமுறை மீறல்களும் வன்முறை சம்பவங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக உள்ளூர் கண்காணிப்பு அமைப்பான கஃபே கூறியுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் உதயகுமார்.
நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியான நாள் தொடக்கம் இதுவரை 500 மேற்பட்ட தேர்தல் விதிமுறை மீறல்கள் மற்றும் வன்முறைகள் பற்றிய முறைப்பாடுகள் பதிவாகி உள்ளதாக உள்நாட்டு தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான கஃபே தேசிய அமைப்பாளரான அகமட் மனாஸ் மக்கீன்.
இத்தொடர்பில் கடந்த 24 மணிநேரத்துக்குள்ளான காலப்பகுதிக்குள் அம்பாறை மாவட்டத்தில் அக்கரைப்பத்து பிரதேசத்திலும், அதே போன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏராவூர் பிரதேசத்திலும், கம்பஹா மாவட்டத்தில் மின்வாங்குடை பிரதேசத்திலும், சந்தலங்காவா என்ற பிரதேசத்திலும் கூட தேர்தல் கட்சி காரியாலயங்கள் தாக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் பல்வேறு முறைப்பாடுகள் பதிவாக இருக்கின்றன. இவ்வாறான முறைப்பாடுகளில் அதிகரிக்கின்றதை பார்க்கின்ற போது தொடர்ச்சியாக இந்த நிலவரம் வேட்பாளர்கள் மத்தியிலே விருப்பு வாக்குகளுக்காக அவர்கள் போட்டியிடுகின்ற சந்தர்ப்பத்தில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் அதிகமாக ஈடுபடுவதால் தான் உள்கட்சியினுடும் எதிர்கட்சிகளுக்கும் இடையே இவ்வாறான வன்செயல் சம்பவங்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் பதிவாகிக் கொண்டிருக்கின்றது. தேர்தல் விதிமுறை மீறல்கள், அரசு சொத்து துஷ்பிரயோகம் ஆகியவை தொடர்பில் அதிகமான முறைப்பாடுகள் கொழும்பு மாவட்டத்தில் இருந்துதான் பதிவாகி இருக்கின்றது. தேர்தல் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு, அதே போன்று ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய இரண்டு கட்சிக்கும் எதிராகத்தான் முறைப்பாடுகள் அதிக அளவில் பதிவாகி இருக்கின்றன
என்றும் குறிப்பிட்டார். உள்நாட்டு தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான கஃபே அமைப்பின் தேசிய அமைப்பாளரான அகமத் மனாஸ் மக்கீன்.
செய்தியாளர் உதயகுமார். இத்துடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெற்றது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி சில இந்திய செய்திகள். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டது குறித்தும், மும்பை குண்டுவெடிப்பு குற்றவாளி யாக்கூப் மேமனின் மேல்முறையீட்டு மனு குறித்தும் இந்திய உச்சநீதிமன்றம் இன்று முக்கிய தீர்ப்புகளை அளித்துள்ளது. இதுகுறித்து தில்லியில் இருக்கும் மூத்த பத்திரிகையாளரான ஜே வெங்கடேசனிடம் பேசினார் சிவராமகிருஷ்ணன்.
யாக்கூப் மேனன் தனி மனு போடுறதுக்கு முக்கிய காரணமே அவள் என்னன்னா, டெத் வாரண்ட வந்து மகாராஷ்டிரால உள்ள கீழ் கோர்ட் இவருக்கு கொடுக்கும் பொழுது சட்ட ரீதியாக என்னென்ன முறைகள் பின்பற்ற வேண்டுமோ அதெல்லாம் பின்பற்றுவதற்கு முன்னதாக இந்த டெத் வாரண்ட கொடுத்துட்டாங்க, அது சட்ட ரீதியா தவறு. இந்த வருஷம் வந்து ஜூன் மாதம் ஒரு இரட்டை கொலை வழக்குல வந்து இந்த டெத் வாரண்ட் கொடுத்த பொழுது உச்ச நீதிமன்றம் வந்து அந்த டெத் வாரண்ட ரத்து பண்ணினாங்க அந்த சப்ரம்ங்கிற வழக்குல. அப்ப அதே மாதிரி அந்த பிரின்சிபல் வந்து எனக்கும் அப்ளை பண்ணி இந்த டெத் வாரண்ட்டுக்கு இடைக்கால தடை விதிக்கணும் அப்படின்னு அவர் கேட்டிருந்தாரு. அவர் இரண்டாவது கோரிக்கை என்னன்னா, அந்த கியூரேட்டிவ் பெட்டிஷன் வந்து சாதாரணமாக 5 நீதிபதிகள் விசாரிப்பாங்க, எனக்கு விசாரிக்கிறதுக்கு மொத்தம் 3 நீதிபதிகள் விசாரிச்சாங்க, அது வந்து சட்ட ரீதியாக தவறு, இந்த காரணங்களுக்காக இந்த டெத் வாரண்ட்டை ஸ்டே பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்டிருந்தாரு.
இனிமேலும் அவருக்கு மரண தண்டனையிலிருந்து வெளிவரவோ அல்லது தப்பிக்கவோ சட்ட வழிகளுக்கான வாய்ப்பு இருக்கா?
சட்ட ரீதியாக இல்லை என்று கூறினாலும் கூட ஒருவேளை இந்த மனு நிராகரிக்கப்பட்டால் என்ன செய்வது என்று உடனடியாக இன்று காலையே அவர் ஜனாதிபதியிடம் மீண்டும் ஒரு கருணை முடிவை அளித்துள்ளார். அந்த கருணை மனுவை ஒருவேளை இன்று இரவிற்குள் ஜனாதிபதி முடிவு எடுத்துவிட்டால் நாளை காலை அவர் தூக்கிலிடப்படுவது உறுதி. ஒருவேளை அவ்வாறு ஜனாதிபதி 1 காலதாமதம் ஏற்பட்டால் அவருடைய நாளை தூக்கிலிடப்படுவதற்கு தடை விதிக்கப்படும், அல்லது மீண்டும் கருணை மனுவை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டு அந்த தூக்கை ஆயுள் தண்டனையாக குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இது வந்து முக்கியமாக அவர் மத்திய அமைச்சரவை கலந்து ஆலோசித்து எடுக்க வேண்டிய முடிவு என்பதால் அவர் தூக்கிலிடப்பட வேண்டும் என்று மத்திய அரசு ஏற்கனவே தன்னுடைய விளக்கத்தை அளித்துவிட்டது. அந்த நிலையில் மீண்டும் ஜனாதிபதி கருணை மனுவை ஏற்றுக்கொண்டு அவர் இந்த தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைப்பாரா என்பது ஒரு கேள்விக்குறிதான்.
இப்ப இதனிடையே உச்ச நீதிமன்றத்துல ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டவர்களின் வழக்கும் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது இல்லையா? அதுல வந்து அவர்களுக்கு மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைத்து உத்தரவிட்டதில் சில குறைபாடுகள் இருக்கின்றன, அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கையும் உச்ச நீதிமன்றம் நிராகரித்து விட்டது இல்லையா? இன்னைக்கு
ஏற்கனவே இந்த வழக்கு அரசியல் சாசன பெஞ்சிற்கு இது பரிந்துரை செய்யப்பட்டதால் அந்த அரசியல் சாசன பெஞ்ச் இந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு அந்த வழக்கின் போக்கையே அதிகரித்துள்ளது, அதாவது என்லார்ஜ் தி ஸ்கோப் ஆஃப் தி பெட்டிஷன். இந்த நிலைமையில மீண்டும் கியூரேட்டிவ் பெட்டிஷன் வந்து அவங்க ஏற்றுக்கொண்டு ஒருவேளை அந்த ஆயுள் தண்டனை குறைப்பது சரியல்ல என்று கூறினால் இப்போ நடைபெற்று வரும் வழக்கின் திசையை மாற்றிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. இந்த கியூரேட்டிவ் பெட்டிஷனுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை, எனவே அதை தள்ளுபடி செய்கிறோம் என்று தலைமை நீதிபதி எச்எல் தத்து தலைமையிலான 5 அரசியல் சாசன பெஞ்ச் அந்த கியூரேட்டிவ் பெட்டிஷனை தள்ளுபடி செய்துவிட்டது. இன்று இந்த கியூரேட்டிவ் பெட்டிஷன் தள்ளுபடி செய்ததன் காரணமாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவருக்கும் மீண்டும் தூக்கிலிடப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் சென்ற ஆண்டு நீதிமன்றம் இவர்களுக்கு ஆயுள் தண்டனை அளித்த பொழுது இந்த ஆயுள் தண்டனை அவர்கள் ஆயுள் முழுவதும் அனுபவிக்க வேண்டும் என்று அந்த தீர்ப்பில் கூறப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு அந்த தீர்ப்பில் ஒரு சிறிய ரைடர் இருந்தது. இது மாநில அரசு தன்னுடைய அந்த ரெமிஷன் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை ஒருவேளை இந்த விடுதலை செய்யலாம் என்று ஒரு அறிகுறி இருந்தது. அதை ஏற்றுக்கொண்டு தமிழக அரசு இவர்களை விடுதலை செய்வதற்கான பரிந்துரை செய்த பொழுதுதான் மத்திய அரசு மேல்முறையீடு செய்து உச்ச நீதிமன்றத்தில் அவர்களை விடுதலை செய்வதற்கு இடைக்கால தடை பெற்றுவிட்டது. இப்போ இந்த மனு 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன பெஞ்ச் முன் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணை முடிந்த பிறகு இறுதி தீர்ப்பு வந்த பிறகுதான் இவர்கள் விடுதலை செய்யப்படுவார்களா அல்லது லைஃப் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் ஆயுள் முழுவதும் சிறையில் இருப்பார்களா என்பது இறுதி தீர்ப்பை பொறுத்தே இருக்கும்.
டில்லியில் இருக்கும் மூத்த செய்தியாளர் ஜெய வெங்கடேசன். மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமின் உடல் அவரது சொந்த ஊரான ராமேஸ்வரத்திற்கு கொண்டுவரப்பட்டு பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் உடலுக்கு அவரது சொந்த ஊரான ராமேஸ்வரத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ராமேஸ்வரத்தில் பேருந்து நிலையத்திற்கு எதிராக உள்ள மைதானத்தில் அவரது உடல் வைக்கப்பட்டுள்ளது. இன்று இரவு வரை பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கும் கலாமின் உடல் அதன் பிறகு அவரது வீட்டிற்கு எடுத்து செல்லப்படும். அதன்பின் பேய்கரும்பு என்ற இடத்தில் நாளை காலையில் அவரது இறுதி சடங்குகள் நடக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. கலாமின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ராமேஸ்வரத்தில் லட்சக்கணக்கானவர்கள் திரண்டிருப்பதாக அங்கிருக்கும் செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது ராமேஸ்வரத்தில் இருக்கும் மூத்த செய்தியாளர் ஜி சி சேகரிடம் கேட்டபோது,
ராமேஸ்வரம் என்ற ஆற இடத்துல வந்து ஒரு பெரிய சிடல் ஓபன் கிரவுண்ட்ல வந்து இவங்க வந்து ஒரு கூற மாதிரி அமைச்சு அந்த இடத்துல கலாமோட பாடியை வச்சிருக்காங்க. அண்ட் கியூ வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டர் அளவுக்கு மக்கள் வந்து வரிசையில நின்று ரொம்ப பொறுமையா நின்றுட்டு காலையில 11 மணில நின்றுட்டு இருக்காங்க. அதுல என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் கலாமோட பாடி வரதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 4 மணிக்கு தான் இங்க வந்து ரீச் ஆச்சு. ஆனா அதனால கூட்டம் ரொம்ப ஸ்லோவா தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஆனா மக்கள் வந்து எல்லா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்காங்க. அரேஞ்ச்மெண்ட் வந்து ஒன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம். அதாவது இவங்க கிரவுட் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப சுமாரா தான் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லா டைம் இருந்துச்சு நேற்று முழுக்க. எல்லாரும் சீக்கிரமா ஸ்மூத்தா போயிட்டு வர மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கலாம். பண்ணல. இறுதி சடங்கு வந்து அதாவது இன்னைக்கு இரவு வந்து ஒரு 10 மணிக்கு போல கலாமோட உடலை வந்து அங்க இதுக்கு எடுத்துக்கிடுவாங்க, அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் காலையில அவங்க வீட்டுல இருந்து ஒரு சின்ன சடங்கு செஞ்சுட்டு பக்கத்துல இருக்கிற இது மாஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டு அங்கேருந்து ஒரு 8 மணி போல அவங்க ஊர்வலமா எடுத்துட்டு தங்கச்சி மடத்துல கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற இடம் அந்த இடத்துல வந்து அங்க கொண்டு வந்து இறுதி சடங்கு செய்வாங்க
என்று தெரிவித்தார் மூத்த பத்திரிகையாளரான ஜி சி சேகர். முன்னதாக இன்று காலையில் தில்லி ராஜாஜி மார்க்கில் இருக்கும் அப்துல் கலாமின் இல்லத்திலிருந்து அவரது உடல் ராணுவ வாகனத்தில் தில்லி விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டது. அங்கிருந்து விமானப்படைக்கு சொந்தமான விமானத்தில் கலாமின் உடல் மதுரை விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டது. தமிழக ஆளுநர் ரோசையா அவரது உடலுக்கு மதுரை விமான நிலையத்தில் அஞ்சலி செலுத்தினார். அதன் பிறகு அவரது உடல் ஹெலிகாப்டர் மூலம் மண்டபம் கொண்டுவரப்பட்டு அங்கிருந்து வாகனம் மூலம் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தும் மைதானத்திற்கு கொண்டுவரப்பட்டது. பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்த மைதானத்தில் ஏற்பாடுகள் போதுமானதாக இல்லை என அஞ்சலி செலுத்துவதற்காக வந்த பொதுமக்கள் சிலர் தெரிவித்தனர்.
அவருடைய பிறப்பு ஒரு சாதாரண சம்பவமாக இருந்தாலும் அவருடைய இறப்பு ஒரு சரித்திரமாக அமையும் என்று அவர் சொன்னதற்கு இணங்க இன்று அமைத்துக் கொடுத்திருக்கிறார். ஆனால் ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம், தமிழக அரசோ அல்லது இங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகமோ ஒரு எந்த விதமான ஒரு முன்னேற்பாடும் ஒரு போதிய அளவில் செய்யவில்லையே என்பதைத்தான் நாங்கள் வருத்தத்தோடு சொல்கின்றோம். ஒளி விளக்குகள் இல்லை, தனித்தனியாக பார்க்க பார்வைக்கிறதுக்காக 2-3 வழிகளை ஏற்பாடு செய்திருக்கலாம், அந்த வகையிலும் செய்யவில்லை.
அதாவது நாங்க வந்திருக்க காரணம் வந்து அவங்களுடைய தேசப்பற்ற விஷயம் கலந்ததுதான் நாங்க வந்திருக்கோம். ஆனா வந்து மக்களுக்கு வந்து சரியா பார்க்க முடியாத காரணத்தினால நாங்க வந்து மக்கள் வந்து மன உடஞ்சி அந்த மாதிரி ரொம்ப மன வருத்தத்துல இருக்கோம். மக்களுக்காக தான் வச்சிருக்காங்களே தவிர அவங்க வந்து அரசியல்வாதிகள் விஐபின்னு வந்து பாத்துருப்போம், அது எப்படி நம்ம சாத்தியமாக சொல்லுங்க. காவல்துறை வந்து அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க வந்து லைட்டா தட்டி விட்டு போங்க போங்கன்னு சொல்றாங்க, அவங்க தான் அவங்களால பண்ண முடியும். இந்த கவர்மெண்ட் வந்து சரியா பண்ணாதது ஒரு சில இதா இருக்குன்னு நினைக்கிறேன் நாங்க.
நாளை நடக்கவிருக்கும் அப்துல் கலாமின் இறுதி நிகழ்வில் உடல் நலக் குறைவின் காரணமாக தான் கலந்து கொள்ளப் போவதில்லை என தமிழக முதலமைச்சர் ஜே ஜெயலலிதா தெரிவித்திருக்கிறார். நாளை 30ஆம் தேதி தமிழக அரசு பொது விடுமுறை அறிவித்திருக்கும் நிலையில் தொழில் நிறுவனங்களும் விடுமுறை அளிக்க வேண்டும் என தொழிலாளர் நலத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது.
செய்திக்குறிப்பை அளித்தவர் சங்கீதாராஜன். இனி சில சர்வதேச செய்திகளை பார்க்கலாம். பாகிஸ்தானில் பஞ்சாப் மாகாணத்தில் ஒரு வாகன தொடரணி மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக தெரியும் சம்பவம் ஒன்றில் லஷ்கர் இ ஜாங்வி ஆயுதக்குழுவைச் சேர்ந்த மாலிக் இஸ்ஹாக்கும் அவரது மகன்கள் இருவரும் கொல்லப்பட்டுள்ளனர். செய்தியை அளிக்கிறார் சாதாத்.
மாலிக் இஸ்ஹாக் பாகிஸ்தானில் அதிக உயிர்களை பலிகொண்ட சில வகுப்புவாத தாக்குதல்களின் பின்னால் இருப்பவராக கருதப்படும் இவர் தற்போது இறந்துவிட்டார் என போலீசார் கூறுகின்றனர். ஒரு சமயம் வீட்டிலிருந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாலிக் ஷியா முஸ்லிம்களை சாடியிருந்தார். தம்மை பொறுத்தவரை ஷியாக்கள் முஸ்லிம்களே அல்ல என்றும் அவர்கள் முஸ்லிம்கள் இல்லை என்று அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வாதிடுகிறார். மாலிக் 13 வருடங்களை சிறையில் கழித்திருந்தார். ஷியா பள்ளிவாசல் மீதான ஒரு தாக்குதல் உட்பட 70 மேற்பட்ட வகுப்புவாத கொலைகள் இவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டன. லஷ்கர் இ ஜாங்வி மீதும் அல் கைதா மீதும் பழி சுமத்தப்படும் சில சம்பவங்கள் என்றால், டேனியல் பேர்ல் கொலை செய்யப்பட்டது, கராச்சியில் பிரான்ஸ் பொறியியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், லாகூரில் இலங்கை கிரிக்கெட் அணியினர் மீது நடந்த தாக்குதல் உள்ளிட்டவற்றை சொல்லலாம். லஷ்கர் இ ஜாங்வி அமைப்புக்கு பாகிஸ்தான் 2001 தடை விதித்தது. அதன் பின்னால் அமெரிக்காவும் அதனை ஒரு பயங்கரவாத அமைப்பு என்று அறிவித்திருந்தது. கடந்த வாரம் கைது செய்யப்பட்டிருந்த மாலிக் இஷாக்கை பஞ்சாப் மாகாணத்தில் சிறை வாகன தொடரணி ஒன்றில் கொண்டு சென்றபோது அவரை விடுவிக்கும் நோக்கில் ஆயுதம் தாங்கிய குழுவினர் அதன் மீது துப்பாக்கி தாக்குதல் நடத்தியதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த துப்பாக்கி மோதலில் இஷாக்கும் அவரது இரு மகன்களும் மேலும் 11 பேரும் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த சம்பவத்தில் 6 போலீஸ்காரர்களுக்கும் காயம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது.
செய்தியை அளித்தவர் சாதாத். ஈரானின் அணு திட்டத்தை மட்டுப்படுத்துவதற்கான உடன்படிக்கை சரியாக அமல்படுத்தப்படுகிறதா என்பதை உறுதி செய்வதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவுக் கொள்கையின் தலைவி ஃபெடரிகா மொகரினி ஈரானுக்கு சென்றிருக்கிறார். செய்திக்குறிப்பை அளிக்கிறார் பூபாலரத்னம் சிவகன்.
பளிச்சென்ற நிறத்திலான உடையில், பளிச்சென்ற வயிறில் ஐரோப்பிய உயர் ராஜதந்திரி இங்கு வந்திருப்பது சந்தோஷம்தான் என்று அவர் கூறினாலும், அவருக்கு தெரியும் கடக்க வேண்டிய பாதை கடினமானது என்று. தெஹ்ரானின் ஊடான இந்த சிறிய பயணத்தில் கூட ஈரானின் அசாடி என்னும் அவர்களது சுதந்திரத்துக்கான புரட்சியை குறிக்கும் ஞாபகார்த்த சின்னம் போன்றவற்றை கடந்துதான் அவர் செல்ல வேண்டும். அவர் முதலில் சென்ற இடம் நேர்த்தியான ஈரானின் வெளியுறவு அமைச்சு. ஐரோப்பிய தலைநகரங்களில் 2 முன்னதாக ஈரானுடனான உடன்படிக்கை குறித்து ஈரானிய வெளியுறவு அமைச்சர் ஷெரீஃபுடன் பல மணி நேரங்கள் ஃபெட்ரிகா மொகரினி பேச்சு நடத்தியிருந்தார். இப்பொழுது அது ஒழுங்காக அமலாகின்றதா என்று பார்க்க அவர் ஈரான் வந்திருக்கின்றார்.
ஒரு உடன்பாட்டை எட்டுவதில் மட்டுமல்லாமல் அந்த உடன்பாட்டை அமலாக்கும் பணிகளை ஆரம்பிப்பதிலும் சரித்திர சாதனை படைக்கிறோம் என்பதை காண்பிக்கும் நேரம் இது.
ஈரான் ஏதாவது உறுதிமொழி கொடுத்தால் அதற்கு அது விசுவாசமாக இருக்கும். எமது சட்ட ஒழுங்குகளுக்குள் இது அடங்கியிருக்கும் வரை அது அமல்படுத்தப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை.
ஈரான் உட்பட இந்த பிராந்தியத்திலும் மேற்கு நாடுகளிலும் கூட இது குறித்து கடுமையான விமர்சனம் இருப்பது மகங்கினிக்கு தெரியும். ஆனால் பெரும்பாலான ஈரானியர்கள் இந்த உடன்படிக்கையை வரவேற்கின்றார்கள். தமது வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய ஒரு யதார்த்தமான உடன்பாடு அவர்களுக்கு தேவையாக இருக்கின்றது.
வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் வருவது மிகவும் மகிழ்ச்சியானது. ஈரான் எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டும். கடந்த காலத்தில் எங்கள் நாட்டின் மரியாதை எம்மாலும் ஏனையவர்களாலும் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டது.
எல்லா வீதிகளும் தலைநகர் தெஹ்ரானுக்கே போகின்றன. ஒவ்வொரு வாரமும் ஐரோப்பாவிலிருந்து புதிய புதிய உயர்மட்ட குழுக்கள் வருகின்றன. இங்கிருக்கின்ற வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள விளைகின்றார்கள். ஆனால் அவையெல்லாம் இந்த உடன்பாட்டில் தான் தங்கியிருக்கின்றன. அதனால்தான் இந்த உடன்படிக்கை அமலாவதற்காக அனைத்தையும் செய்ய அதன் ஆதரவாளர்கள் முயற்சிக்கின்றார்கள்.
தாலிபான்களின் தலைவர் முல்லா முகமது ஒமர் மரணமடைந்தது குறித்து செய்தி அறிக்கையில் சுருக்கமாக கேட்டோம். சமீபத்திய தகவல்களுடன் விரிவான செய்தி தொகுப்பை அளிக்கிறார் சிவராமகிருஷ்ணன்.
தாலிபான்கள் அமைப்பின் தலைவர் முல்லா ஒமர் இறந்துவிட்டதாக வரும் தகவல்கள் குறித்து தாங்கள் விசாரித்து வருவதாக ஆப்கானிய அரசு கூறுகிறது. எனினும் அவர் 2 or 3 வருடங்களுக்கு முன்னரே இறந்துவிட்டார் என வரும் தகவல்கள் உண்மை என்று தாங்கள் நம்புவதாக ஆப்கான் அரசு மற்றும் பாதுகாப்பு படைகளின் மூத்த அதிகாரிகள் பிபிசியிடம் தெரிவித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானின் தேசிய புலனாய்வு அமைப்பின் முன்னாள் தலைவரும் கிரீன் ட்ரெண்ட் கட்சியின் தலைவருமான அம்ருல்லா சாலே அவர் இறந்துவிட்டதாக பாகிஸ்தானிய அதிகாரிகள் கூறுவதை சந்தேகிக்க காரணங்கள் ஏதும் இல்லை என்று கூறுகின்றார்.
The Afghan government was contacted by Pakistan army and they told the Afghan government that Mullah Omar is dead.
ஆப்கான் அரசை தொடர்பு கொண்ட பாகிஸ்தானிய அதிகாரிகள் முல்லா உமர் இறந்துவிட்டதாக தெரிவித்தார்கள். ஏனென்றால் 2001 September 11 நடைபெற்ற தாக்குதல்களின் பின்னர் அவர் பாகிஸ்தானிய இராணுவத்தின் பாதுகாப்பிலேயே இருந்துள்ளார். எனவே அவர்களிடமிருந்து வரும் இந்த தகவல் உண்மையாகவே இருக்க வேண்டும். அதை நாம் மறுதளிக்க முடியாது. அவர்கள்தானே அவரை பாதுகாத்து வந்தார்கள். எனவே முல்லா உமர் இறந்து விட்டாரா இல்லையா என்பதை ஆராய்வதை விட அவர் எப்படியான சூழலில் இறந்தார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டியது இப்பொழுது முக்கியம் என்று தெரிவித்த அவர், அது மட்டுமல்லாமல் தாலிபான்களின் பெயரில் கடந்த 2 ஆப்கானிஸ்தானில் நடைபெற்ற அட்டூழியங்களுக்கு இப்பொழுது பாகிஸ்தானே பொறுப்பேற்க வேண்டும் என்பது திட்டத் தெளிவாக தெரிகிறது என்றும் கூறுகிறார்.
செய்திக்குறிப்பை அளித்தவர் சிவராமகிருஷ்ணன். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வாரகார பிபிசி தமிழோசி நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.